நேர்காணலில் இதுவரை அணுகப்படாத அல்லது பேச தயங்கிய பல விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அது இந்த நேர்காணலில் வந்து மிகவும் அழுத்தப்பட்ட விஷயம், நான் வந்து இங்கிலாந்து என்னுடைய அரசியல் தாயகமாகவும் இந்தியாவை என்னுடைய கலாச்சார தாயகமாகவும் கொள்றேன் என்றபடியாத்தையும், நான் இந்தியாவை நேசிக்கிறேன் என்றபடியாத்தையும், இந்தியாவை நான் நேசித்தது தொடர்பாக நான் நிறைய விலை கொடுத்துருக்கிறேன். நான் ஒரு மரணத்தை கூட நான் எதிர்கொண்டிருக்கிறேன் என்றபடியத்தையும் அழுத்தி சொல்லி, இந்தியாவுடைய நலனுக்காக நான் வந்து சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்தியா வந்து தென்கிழக்காசிய நாடுகள் தொடர்பாக பாகிஸ்தான் தொடர்பான கொள்கைகளையும் பாகிஸ்தான் தொடர்பாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளையும் தான் பயன்படுத்துறதால நிறைய தவறுகள் நேருது. பல சமயங்களில் வந்து சின்ன 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 மனுக்களை சின்ன சின்ன தவறுகளை விமர்சிக்கவோ திருத்தவோ தயாரில்லாதால பெரிய பெரிய பிளண்டர்ஸில் பெரிய பெரிய பிளண்டர்ஸ் ஏற்பட்டுருது. இது வந்து எதிரிகளுக்குத்தான் சாதகமாகும் என்றதால நான் பல விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் என்றதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதோட இந்தியா வந்து சிறு மனிதர்களால் சூழப்பட்ட ஒரு கலிவர் என்கிறத நான் வலியுறுத்தினேன். கலிவர் ஸ்டோரி கலிவர் டவர்ஸில் வர கலிவர், இந்திய ஒரு கலிவர், ஆனால் சின்ன மனிதர்களால் சூழப்பட்டிருக்கு. சின்ன மனிதர்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு வந்து மிகவும் முக்கியம். ஏன்னா கலிவர் வந்து சின்ன மனிதர்களோட பயத்து கொண்டு கண்ணை மூடி தூங்குகிறார். அதே நேரத்தில் கலிவரோட பயத்து கொண்டு சின்ன மனிதர்களிடம் வந்து நிம்மதியாக வாடையிலாம். இப்போ இந்த அர்த்தத்தில் இந்தியா வந்து சின்ன மனிதர்களால் சூழப்பட்ட கலிவர். இந்த சின்ன மனிதர்களுக்கும் இந்த கலிவருக்கும் உள்ள உறவு வந்து கலிவருடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரியே சின்ன மனிதர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரியும் அமைய வேண்டும் என்றது அந்த நான் வலியுறுத்தது. இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தில் இந்தியாவுடைய தென்னாசிய கொள்கைகள் இந்தியாவுடைய நலன்களை நீண்ட கால நலன்களை அடிப்படையாக கொண்டு செம்மப்படுத்தப்பட்டிருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து 10 விரலாலும் 10 வண்ணாத்திப்பூச்சியை பிடிக்க முடியாது. நாங்கள் பிடிக்க 10 விரலாலும் பிடிக்கக்கூடிய வண்ணாத்திப்பூச்சியில் பிடிக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். மற்ற அனுபவங்களிலிருந்து அவர் கற்றுக்கொண்டிருந்தார். சொந்த பிரதாபங்கள் அல்லது சொந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆன பிக் பிரதர் ஆட்டிடியூட், பெரிய பெரியண்ணன் மனப்பாங்குகளில் அகப்படாமல் இந்தியாவோட நலனை முன்னிலைப்படுத்தி அவர் சிந்திக்க தொடங்கி இருந்ததாக தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த நண்பர்களை அவர் எப்பவும் கைவிடவில்லை. அவர் வந்து தென்கிழக்கு ஆசியா அவருடைய தென்கிழக்கு ஆசியா கூட தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த நண்பர்கள் நண்பர்களை புறக்கணித்து போட்டு எழுதிகளை வின் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் அவர் அந்த ஆசிய கொள்கையை வச்சிருக்கவில்லை. இலங்கையை பொறுத்து அவர் வந்து உறுதியான பாடங்களை கற்றிருந்தார். தமிழ்நாட்டுடைய அனுமதியோ தமிழ்நாட்டுடைய சம்மதமோ இன்றி கச்சதீவை வந்து இலங்கைக்கு அவர் விட்டு கொடுத்தார். அவர் இத்தகைய ஒரு விட்டு கொடுப்ப செய்ததுக்கு காரணமே இலங்கை வந்து சீனாவுக்கு பின்னுக்கு நிற்கிறதுக்கு பதிலாக தன் இந்தியாவுடன் தன்னுடைய உறவை மேம்படுத்தி கொண்டு வந்தது அப்போ வரைக்கும் இருந்தது. ஆனால் இலங்கையை பொறுத்து அவர்கள் ஒரு பெரிய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அச்சத்தோடு தான் இப்போ இருந்தார்கள். எனவே இந்த பெரிய நாட்டுடைய எதிரிகளை கூட நட்பை வச்சுக் கொள்வதன் மூலம் இந்த பெரிய நாட்டை இப்பவும் பெரிய நாட்டிடமிருந்து தன்னை பாதுகாக்கின்ற கருத்து தான் சிங்கள மக்களுடைய மனதில் ஊறியிருக்கு. இந்த கருத்துக்கு வரலாற்று காரணங்களும் உண்டு. என்றால் அடிக்கடி இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்த அரசுகள் வந்து இலங்கையில் இலங்கை ஆக்கிரமித்திருக்கு, படையெடுத்திருக்கு, இலங்கை கப்பற்றியிருக்கு. குறிப்பாக சோழர்கள் வந்து மேலோங்கி இருந்த காலங்களில் இலங்கை வந்து பல தடவை அவர்களுடைய ஆட்சியர்களாக இருந்தது. எனவே அவர்களுடைய அச்சம் வந்து மிகவும் வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகவும் உறுதிப்பட்ட அச்சம். இந்தியா வந்து எங்களுக்கு ஆபத்தானது, நாங்கள் சீனாவோடும் பாகிஸ்தானுடனும் உள்ள உறவின் மூலமும் அமெரிக்காவுடன் உள்ள உறவின் மூலமும், இப்போ பண்டாரநாயக்காவுடைய குடும்பம் வந்து சீனாவுடனும் அமெரிக்காவுடனும் உள்ள உறவினூடாக இந்தியாவை வந்து கோணம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் கருதுகிற அதே நேரத்தில் ஜிஎன்பி கட்சி வந்து அமெரிக்காவுடனான உறவின் ஊடாக இந்தியாவை வந்து இப்போ ஒரு தங்களை பாதிக்காத வகையில் வச்சிருக்க வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சி. அதனுடைய இப்போ சிங்கள கட்சிகளை பொறுத்து எதிர்கட்சியாயினும் சரி ஆளுங்கட்சி ஆயினும் சரி அவர்களுக்கிடையில் உள்ள வெளியுறவுக்குள்ளேயே உள்ள பிரச்சனை சீனா பாகிஸ்தானை முன்னிலைப்படுத்து நிற்கிறதா அல்லது அமெரிக்காவோட நிற்கிறதா. இந்தியா தொடர்பாக அவர்களுடைய கொள்கை வந்து தமிழரை ஒடுக்கிறதுக்கு இந்தியாவை பயன்படுத்தி போட்டு இந்தியாவை வெளியேற்றுவதுதான். 87 ஜேஆர் ஜெயவர்தனாவுடைய கொள்கையும் இதாகத்தான் இருந்தது. அப்போ அவர் ஜேஆர் ஜெயவர்தனாவுடைய இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய அரசியல் அனுபவத்தின் வயது வந்து ராஜீவ்காந்தியுடைய வயதை விட அதிகமானது வந்து அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். அந்த கருத்து வந்து இந்திய படைகளில் உள்ளுக்கு வருவது தொடர்பாக சிங்கள மக்கள் கலவரப்படுத்தவில்லை. நான் வந்து என்னுடைய தேவைக்கு அவளை யூஸ் பண்ணி போட்டு நான் அவளை வெளியே தந்தாலும் முடியுமன்ற கருத்து தான் இந்த கருத்து. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து கச்சதீவை கொடுத்தும் இலங்கையை அவரால் மின் பண்ண முடியவில்லை. பங்களாதேஷ் விடுதலை போராட்ட காலத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து பங்களாதேசத்தில் மோதிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் இந்தியா வந்து பங்களாதேச விடுதலை வீரர்களை ஆதரித்து மோதிக்கொண்டிருந்த காலத்தில் இலங்கை வந்து பாகிஸ்தானுக்காக இராணுவ ரீதியான தன்னுடைய தளங்களை பாகிஸ்தானுக்கு திறந்து விட்டதும் பாகிஸ்தான் ஆதரித்தவும் உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து இந்திரா காந்தி ஒரு தெளிவான பாடத்தை கற்றுக்கொண்டார். இலங்கையில் உள்ள தமிழர்களை புறக்கணித்து விட்டு இந்தியாவை எதிரியாக கருதுகிற சிங்களவர்களில் மட்டும் மையப்படுத்தி பணி செய்கிறதை வந்து மையப்படுத்தின ஒரு வெளிநாட்டு கொள்கையை அவர் மீள ஆய்வு செய்தார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் வந்து நிரந்தரமான இந்தியாவுடைய நண்பர்கள். அந்த வகையில் இலங்கையில் உள்ள தமிழர்களும் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் வந்து இந்தியாவோட உறுதியான நண்பர்கள் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய வெளியுறவு கொண்டே மாற்றியமைத்தார். இலங்கை தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் உள்ள பிரச்சனையின் அடிப்படையை வந்து இந்தியா தொடர்பானது தான். அந்த இலங்கை தமிழர்களையும் இந்தியா வம்சாவளி மலையக தமிழர்கள் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து வடகிழக்கு கரையோரங்களில் வாழ்ந்தார்கள். மலையக தமிழர்கள் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் தேயிலை தோட்டங்கள் முதற்கையும் ரப்பர் தோட்டங்களையும் மையமாக கொண்ட திரு சித்திரபாதவர்கள். இவர் இலங்கையில தமிழர்களுக்கு எதிரான சிங்கள மக்களுடைய அணுகுமுறை வந்து தமிழர்களுக்கு உரிமையை கொடுத்தால் அவர்கள் இந்தியாவுக்கு பின்னுக்கு போய்விடுவார்கள், எங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்ற பயத்தின் அடிப்படையில் தான் சிங்கள மக்கள் வந்து தமிழர்களை வந்து எதிரியாக்கிறார்கள். இந்த அடிப்படை உண்மையை வந்து இந்திரா காந்தி அவர்கள் உணர்ந்து கொண்டார். அதன் அடிப்படையில் தான் இந்திரா காந்தி அம்மையாருடைய தமிழருடைய விடுதலை தொடர்பான ஆதரவு கொள்கை அமைந்தது. தமிழர்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலேயோ அல்லது தனிநாட்டு அடிப்படை சமஷ்டி அடிப்படையில் உரிமையிட பெறுகிற பொழுது இலங்கையை வந்து இந்தியாவுக்கு எதிராக போகாமல் போகாமல் கண்காணிக்கக்கூடிய வல்லமை பெறுவார்கள் என்பது இந்திரா காந்தி அம்மையாருக்கு தெரிந்திருந்தது. தமிழர்கள் தனிநாடாக வந்தாலும் தனிநாடாக போனாலும் அவர்களுக்கு வந்து அவருடைய தொப்பூர் கொடி உறவு தமிழகம் இந்தியா வந்தால் அவர்கள் வந்து ஒரு பூட்டானை போல இந்தியாவை சார்ந்த ஒரு ஒரு நாடாகத்தான் தமிழர்கள் இருப்பார்கள். இந்த விடயங்களில் வந்து அந்த நாட்களில் தெளிவின்மை பெரிய தெளிவின்மை இருக்கவில்லை. இந்திரா காந்தி அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து மிகவும் பாரதூரமான விளைவுகளை இலங்கையில் மட்டுமல்ல தென்னாசியா முழுவதிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தில் தான் அரசியல் தீர்மானங்களின் அடிப்படையில் பியூரோக்ரசி அதிகார அமைப்பை செயல்பட வைத்தவர் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன். என்றால் இந்திய அதிகார அமைப்பு குறிப்பாக மாநில அமைப்புகளை சொல்லுங்க, மத்திய அரசின் அதிகார அமைப்புகள் வந்து அரசின் தீர்மானங்களை மீறி செயல்படுகிற தன்மையை நான் பல தடவை பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்து வெளிவிவார விஷயங்களில் இந்திரா காந்தி அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், நட்வர் சிங் டிக்சிட் போன்றவர்கள் வந்து நட்வர் சிங் மறுபொழிவர் அமைச்சராக வந்தது, டிக்சிட் இலங்கையில் நியமிக்கப்பட்ட போன்ற மாற்றங்கள் வந்து இலங்கையில் வந்து தூதுவராக இருந்தார். ஆனால் இலங்கை சிங்களவர்களே வந்து அவரை வந்து தூதுவராக அவர் ராஜபிரதி மாதிரி அதிகாரத்தோட அதிகாரம் செலுத்துகிறார் என்ற கருத்து சிங்கள மக்களிடமே இருந்தது. அவர் வந்து அந்த காலங்களில் வந்து அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் வெளிவாறு அமைச்சு செயல்படுவது பதிலாக உளவுத்துறையும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளும் தீர்மானிக்கிற அடிப்படையில் அரசு இந்திய அரசு செயல்பட்டது துரதிருஷ்டம் அந்த காலகட்டம் என்றுதான் சொல்லுவேன். அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து மிகவும் நிறைய கனவுகளோடு இருந்த இந்தியாவை மேம்படுத்துறது தொடர்பாக இந்தியாவை வந்து தென்னாசியாவில் ஒரு முன்னிலைப்படுத்துறது தொடர்பாக ஒரு பிரதேச வல்லரசாக மாற்றுகிறோம் பல்வேறு கனவுகளோடு இருந்த அவரை வந்து தென்னாசிய விவகாரங்களில் வந்து அன்றைக்கு இருந்த குறிப்பாக நட்வர் சிங்கும் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளும் இலங்கை தொடர்பாக குறிப்பாக டீச்சர் போன்றவர்கள் வந்து பிள்ளையாக தொடர்ச்சியாகவே பிள்ளையாக வழி நடத்தி விட்டார். இந்த விடயங்களை வந்து நான் மாத்தியமத்தில் கூறியிருக்கேன். மாத்தியமத்தில் நான் கூறிய ஒரு விஷயம் வந்து நட்வர் சிங்கருடைய கையில் வந்து ஈராக் இருக்கிற கரை வந்து ஈராக்குடைய எண்ணெய் இல்லை, அது இலங்கை தமிழ் ஐபிகே காலங்களில் பால்வழிக்குள்ளான இலங்கை தமிழ் பெண்களுடையவும் அநீதியாக கொல்லப்பட்ட இலங்கை தமிழ் இளைஞர்களுடையவும் ரத்தமாக சொன்னார். இந்தியாவுடைய அமைதிப்படை வந்து இலங்கைக்கு வருகிறது. அமைதியை ஏற்படுத்த முடியாவிட்டால் அவர்கள் வந்து இன்னும் அங்கு சென்றிருக்க வெளியேறி சென்றிருக்க. ஒரு சிங்கள அரசுடைய சிங்கள அரசுக்கும் இலங்கை தமிழருக்கும் இடையிலான போராட்டத்தில் அவர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை வந்து நடத்தியிருக்க கூடாது. இந்த விடயத்தை நான் வலியுறுத்தி ஆருடைய நலனுக்காக அன்றைக்கு அபிகேஃப் போராடியது. இந்த அபிகேஃப் காலத்தில் யார் இந்திய அரசு பிள்ளையாக வழிநடத்தினவர்கள், ஏன் நூற்றுக்கணக்கான பெண்களுடைய தமிழ் பெண்களுடைய பெண்கள் பால்வதைக்குள்ளாகி கொல்லப்பட்டதும் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டதும் பட்டதும் 2000 மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டதும் 3000 மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் வந்து கைகார இழந்ததும் வந்து யாருடைய நலனுக்காக, யார் இவர்களை? நான் நிச்சயமாக அறிவேன், நிறைய பணம் கைமாறி இருக்கிறது, நிறைய பெண்களை இலங்கை அரசாங்கம் வந்து பயன்படுத்தி இருக்கிறது, சில இந்திய குறிப்பாக இந்திய ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் ஒருவரை அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கையகப்படுத்தி கொண்டார்கள். அவர் வந்து பத்திரிகைகள் வந்து இந்த விஷயம் தொடர்பாக குரல் கொடுக்காமல் இருக்க வைக்கிறதுல அவர் முக்கியமான பங்காற்றினார். அரண்மனை படுக்கையறை வரைக்கும் அவருக்கு திறந்திருந்தது. ஒரு அரண்மனை படுக்கறை வரைக்கும் அவருக்கு திறந்திருந்தது. ஒரு பத்திரிகையாளர் அந்த முறையில் அவர் இலங்கை தமிழர்களுக்கு செய்த அநீதி வந்து மிகவும் பாரதூரமானது. நூற்றுக்கணக்கான பார்வதிக்குள்ளாய் பிறந்த பெண்களுடைய கண்ணீரும் ரத்தமும் அவருடைய பேனையில் ஓடுங்கள். இந்த விடயங்களை நான் மாத்திமத்தோடு பகிர்ந்து கொண்டேன். இந்தியாவுடைய சிறப்பும் இந்தியாவுடைய பலமும் வந்து இந்தியா கூட்டாட்சி முறையை நோக்கி நகர்ந்து செல்கிறது. பத்திரிகை சுதந்திரம் தான், இந்த ரெண்டும் இல்லாவிட்டால் இந்தியாவில் வந்து இலகுவாக சீர்குலைத்து விடுவார்கள். 1956 வந்து அமரர் நேரு அவர்கள் ஆரம்பித்து கொண்டு வந்த மாநில மொழிவாரி மாநில அமைப்பில் இருந்து இன்றைக்கு ஒரு எழுதப்படாத விதியாக கூட்டாட்சியை நோக்கி இந்தியா நகர்ந்து செல்கிறது. பத்திரிகை வந்து இன்றளவும் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை வந்து காப்பாற்றி, இந்த ரெண்டும் தான் இந்தியாவுடைய பலம். அகில இந்தியா என்றது வந்து சீனா மாதிரி நீண்ட காலத்து அமைப்பு அல்ல. அது வந்து அந்நியர்கள் இணைத்ததன் அடிப்படையில் அமைந்த அமைப்பு. இந்திய கலாச்சாரம் என்கிறது வந்து அதை விட தொன்மையானதும் பரவலான மனப்பொரு அமைப்பு. சில நிலைமைகளை பாதுகாக்கிறதன் ஊடாக அடிப்படையில் தான் இந்தியாவை வந்து பலமாக வைத்திருக்க முடியும். இந்தியாவுடைய எதிரிகள் வந்து அந்த நிலைமைகளை வந்து உடைக்க விரும்புகிறார்கள். அதை இந்தியா உணர்ந்து கொண்டு வேணும் என்கிறத நான் வலியுறுத்தி இருந்தேன். நான் குறிப்பாக சொன்ன என்ன ஒரு விடயம், இந்தியாவுடைய எதிரிகளுடைய அணுகுமுறை வந்து மிகவும் மாறியிருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்துக்கு பிறகு வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற போக்கை வந்து இந்திய வெளியுறவுத்துறை பின்பற்றவில்லை. இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாகிஸ்தான இந்தியா இந்திரா காந்தி அம்மையாருடைய இலங்கை அணுகுமுறை இலங்கை அணுகுமுறையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அவர் வந்து கச்சிதீவை தமிழகத்துடைய ஒரு பகுதியை தமிழகத்துடைய சம்மதம் இல்லாமல் தரவார்த்த பிறகு கூட இலங்கை பங்களாதேஷ் யுத்தத்தில் வந்து பாகிஸ்தானை ஆதரித்ததை வந்து அவர் வந்து மன்னிக்க தயாராக இருக்கவில்லை. பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் யுத்தமல்ல, இலங்கை துணிந்து பாகிஸ்தானை ஆதரித்திருக்கார். உண்மையில் இந்த தென்னாசியாவில் இடம்பெறுகிற இந்த சதுரங்கத்தை உண்மையாக நகர்த்துறது வந்து சீனாவும் அமெரிக்காவும், இந்தியாவுக்கு எதிராக நகர்த்துறது வந்து சீனா மற்றது அமெரிக்கா. இந்த சீனா இந்த பெரிய இரண்டு வல்லரசுகளில் சம்பந்தப்பட்டதால் தான் இலங்கை துணிந்து பாகிஸ்தானுக்கு உதவியது. இந்த விஷயத்தை வந்து இந்தியர்கள் வந்து இந்திய அறிஞர்கள் வந்து தெளிவாக உணர்ந்து கொண்டது அவசியம். பாகிஸ்தான் வந்து அம்ப நோக்கிறது அடிப்படையில் தான் பெரும்பகுதியான முயற்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. சீனா வந்து இராணுவ ரீதியாக இந்தியாவோட முரண்படாமல் தன்னுடைய ப்ராக்ஸி என்று தமிழிங்க சொல்லுங்க, தன்னுடைய அம்புகளை தான் பயன்படுத்து. இந்த அம்புகளாக பயன்படுகிற நாடுகள் வந்து குறிப்பாக பாகிஸ்தான், தன்னுடைய கையாட்களாக சீனா வந்து கையாட்களை தான் பயன்படுத்துறது. முதன்மையாக பாகிஸ்தான், இலங்கை, அதன் பிறகு இலங்கை, நேபாளம், ஓரளவு பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய கையாட்களை வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் முழுமையாகவே ஒரு கையாள பயன்படுது. அப்போ இந்த இப்போ இந்தியாவுக்கு இந்தியா வந்து கையாட்களை முதன்மைப்படுத்த போதான், அல்லாது தெளிவாக இதை சீனா பின்னுக்கு இருக்கிறத முதன்மைப்படுத்த போவதான்றது வந்து இந்தியாவுடைய தலையெடுத்த உண்மைக்கும் ஒரு விஷயம் என்பதை நான் அறிவுறுத்தேன். கடந்த காலங்களில் வட மாநிலங்களில் தான் சீர்குலைப்பு வேலைகள் நடந்தது. பாகிஸ்தான் எல்லைகளுக்கு கூட, வடகிழக்கு எல்லை மாகாணங்களுக்கு கூட, நாகாலாந்து போன்ற வடகு எல்லை மாகாணங்களுக்கு கூட, பங்களாதேஷ் எல்லைகளுக்கு கூட, நேபாள எல்லைகளுக்கு கூட ஊடுருவ முடியும் என்ற அடிப்படையில் தான் கடந்த காலத்து தந்திர பயங்கள் இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் சீன யுத்தங்களால் இந்தியா தன்னுடைய இராணுவ வளங்களின் பெரும்பகுதியை வந்து வடபகுதியில் குவித்திருந்ததால் வடபகுதி மாநிலங்கள் வந்து கடல் எல்லை இல்லாத நிலத்தால் மூடப்பட்ட மாநிலங்களாக இருந்ததாலும் பெரிய அளவில் இந்த உத்தி வந்து வேலை செய்யும். எதிரி வந்து இதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இன்றைக்கு எதிரியுடைய கண்ணோட்டம் முழுவதும் இந்த கடல் எல்லை உள்ள மாநிலங்கள் பற்றியதான், இந்த கடல் எல்லை உள்ள மாநிலங்கள் பற்றியது. கடந்த காலங்களில் இந்த லேண்ட் லாக்டால நிலத்தால் மூடப்பட்டதும் ஹிந்தி பெல்ட அடிப்படையாக கொண்டதுமான இந்த வட மாநிலங்களில் இல்லைதான் வட மாநிலங்கள் வந்து பாராளுமன்ற அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருந்தது. எல்லா இந்திய தேசிய கட்சிகளும் சமஸ்டி அடிப்படையில் அமைக்கப்பட்ட கட்சிகளாக இல்லாமல் இந்த வட மாநிலங்களை மையப்படுத்திய தேசிய கட்சிகளாக அமைந்திருந்தது. இதனால் இந்த இவன் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கூட மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் ஒரு ஃபெடரல் ஃபோம் இருந்தால் ஏனைய பகுதிகளில் வந்து அவர்களுக்கும் வந்து ஃபெடரல் ஃபோம் இருக்க வேண்டும். ஒரு மிகவும் சென்ட்ரலைஸ்டான கட்சியாகத்தான் அமைந்தார். இந்த இத்தகைய அமைப்புல ஒரு பல்வேறு மொழிவாரி மாநில சமூகங்களை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மொழிவாரி சமூகங்கள் வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் இத்தகைய ஒரு சென்ட்ரலைஸ்டான கட்சியர் வந்து மொழிவாரி மாநிலங்களுடைய உண்மையான தலைவர்களை உள்ளடக்கிய அமைப்பாக செயல்படுவது வந்து சாத்தியமில்லை. இதனால் இந்த மைய இந்த தேசிய கட்சிகள் வந்து நீங்கள் காமராஜ் திட்டத்தில் இருந்தே நீங்கள் பார்க்கலாம், தன்னுடைய இந்த பிரதேசங்கள் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த தலைவர்களை வெளியேற்ற போக்கு வந்து ஒரு நிரந்தரமான போக்கு அமைந்திருந்தது. இதன் மறுபுறமாக மாநில கட்சிகள் வந்து இந்த தலைவர்களை பெற்றதும் மாநில கட்சிகள் பலம் பெற்றதும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கும் இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய கோரிக்கை, இந்த தேசிய கட்சிகள் வந்து ஒரு சமஷ்டி கட்சியாக ஒரு ஃபெடரல் பார்ட்டிஸாக மாற முடியுமா என்ற கோரிக்கை இருக்கு.
இதுக்குள்ளே இருக்க வேண்டும், இலங்கை உறவு சார்ந்து இந்தியாவோட நிலைப்பாடுகள்
இந்த விஷயங்களை நான் நன்கு. மற்றது இலங்கை தொடர்பாக வந்து காலம் இந்தியாவுக்கு நிரூபித்திருக்கிறது. இலங்கை வந்து இந்தியாவுக்கும் இடையிலான இந்த சதுரங்கம் வந்து உண்மையாக இலங்கை ஆடவில்லை. அமெரிக்காவும் சீனாவும் தான் இந்த சதுரங்கத்தை ஆடுது. இந்த சதுரங்கத்தில் சீனாவுடைய கை வந்து பெறப்பட்டு அமெரிக்காவுடைய கை இல்லை, சீனாவுடைய கை தான் பெறப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை வந்து இந்தியாவை பிளாக்மெயில் பண்ண முடியும் என்று நினைச்சிருந்த சீனா பாகிஸ்தானோட இருப்பு வைத்து நீ இதை செய்யாட்டி நான் மற்றவர்களும் வந்து இந்த பிளாக்மெயிலிங் நடந்து வந்து ஆனால் அடிப்படையில் வந்து சீனாவுடைய கை வந்து இலங்கையில் ஓங்கி இருக்கு. சீனாவுடைய உளவுத்துறையும் ஐஎஸ்ஐயும் இலங்கையில் பலப்பெற்றிருக்கிறது. இலங்கையில் மட்டுமில்லை, எல்லா தென்னாசிய நாடுகளிலும் இது நடக்குது. நேபாளம், பங்களாதேஷ் இந்த நாடுகளிலும் இதே மாதிரியான போக்கு உள்ளது. சீனா வந்து நாளைக்கு இன்றைக்கு உலக நாடுகளிலேயே சீனாவுக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில் பல்வேறு அனுகூலங்கள் இருக்கு. ஒரு சீன மொழி பேசுகிறவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன 94% பெரும்பகுதியில் சீன மொழி பேசுகிறவர்களாக இருக்கிறது. ஒரு ஐரோப்பிய கொலோனியல்வாதிகளால் கூட வெல்லப்பட முடியாமல் இருந்ததும் அவர்கள் ஒரு பெருந்தேசமாக வந்து வரலாற்று காலம் தொட்டே அவர்கள் பெருந்தேசமாக இருந்தவை பல்வேறு அனுகூலங்களை சீனா கொண்டிருக்கு. சீனாவுடைய அண்மக்கல்லங்களில் சீனோட வளர்ச்சி வந்து மிகவும் அதுக்காக அவர்கள் கொடுக்குற சூழல் சுடப அவர்கள் கொடுக்குற விலை பெரிதாயினும் மிகவும் அசுரத்தனமான வளர்ச்சி நாங்கள் ஏற்பட்டு வருகிறோம். சீனா வந்து ஒரு பெலத்தின் அடிப்படையில் தான் சீனாவுடைய வெளிவார கொள்கை அமைந்திருக்கிறார். நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னா இந்தியாவுடைய வெளிவார கொள்கையும் ஒரு பெலத்தின் அடிப்படையில் தான் ஆகும். சந்தேகங்களின் அடிப்படையில், பயத்தின் அடிப்படையில், குறிப்பாக சந்தேகங்களின் அடிப்படையில் இல்லாமல் பலத்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய வெளியுறவு மாற்றியமைக்கப்பட வேண்டும். சீனா வந்து இலங்கையில்
இப்போ சந்தேகங்கள் அடிப்படையில் இருக்குன்னு சொல்றீங்க,
இப்ப எல்லாரையும் சந்தேகப்படுகிறதும் எல்லாரையும் மனிப்புலேட் பண்றதும் அடிப்படையில அதுதான் இந்தியாவில் வெளியுறவுக்குள்ள இருக்கு. சீனா வந்து மிகவும் நிதானமான தன்னுடைய நண்பர்களோட உறுதியா நின்று கொண்டுதான் நண்பர்கள் கூடாதான் இந்த தன்னுடைய வெளிவிவகார கொள்கையை வந்து செயல்படுது. குறிப்பாக இலங்கையில இலங்கையில் அவர்களுடைய உளவுத்துறை வந்து பாகிஸ்தானுடைய உளவுத்துறையை முன்னிலைப்படுத்திக்கிட்டு மிகவும் மிகவும் நிதானமா திருமரவில் இருந்தால் செயல்படுகிறார். பாகிஸ்தானுடைய உளவுத்துறைக்கு வந்து உளவுத்துறை வந்து இலங்கை கடற்படை உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி நீண்டகாலமாகவே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்தியாவை நான் முன்னர் சொன்னது போல இந்தியாவுக்கு எதிரி இந்தியாவுடைய எதிரிகள் வந்து கடல் சார்ந்த மாநிலங்கள் தொடர்பாக தான் இப்போ வந்து அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள். பம்பாய் போன்ற கடல் சார்ந்த மாநிலங்களுக்கு அவர்கள் ஊடுருவுறது வந்து இலகுவாக இருக்கிறது. இலங்கையை மையமாக முன்பு கட்மாண்டு போன்ற இடங்கள் மையமாக வைத்து வட மாநிலங்களில் ஊடுருவ முயற்சிகள் வந்து தீவிரமாக இருந்தது. இன்றைக்கு பங்களாதேஷும் இலங்கையும் வந்து மிகவும் முக்கியமான தளங்களாக மாறிவிட்டது இந்த கடல் சார்ந்த மாநிலங்களால் ஊடுருவுறது தொடர்பாக. இந்த கடல் சார்ந்த மாநிலங்களை பொறுத்த அளவில் வந்து மீனவர்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூகம். இதை வந்து இந்தியா உணர்ந்து கொள்ளவில்லை. இலங்கையில் 50 வருஷமா வந்து அகிம்சையாட்டம் போராட்டம் நடந்து வந்தது. ஆனால் இலங்கையில் மீனவர்கள் வந்து மிகவும் சொற்பமானவர்கள் அது தமிழ் மீனவர்கள் வந்து மிகவும் சொற்பமானவர்கள். ஆனால் தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு கடற்படையால் கொல்லப்பட்டு வந்த சூழலில் தமிழ் மீனவர்கள் மத்தியில் இருந்து ஆயுத போராட்டத்துடைய தலைமை துவங்கியது ஆரம்பித்தது. இலங்கையுடைய சமூக இயல் அடிப்படையில் இதை விளங்கிக் கொண்டது கஷ்டம். ஏனென்றால் மீனவர்கள் வந்து மிகவும் சிறிய ஒரு தொகையை சேர்ந்தவர்கள் தான். மீனவர்களுடைய தொகை சிறிது என்ற அடிப்படையில் மீனவர்களை வந்து உடைய கேந்திர முக்கியத்துவத்தை உணராமல் செயற்பட்டதன் பலனாக இன்றைக்கு வந்து இலங்கை அனுபவிக்கும். இந்தியாவில் வந்து மீனவர்கள் வந்து பெரிய போட் பேங்க் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து கடற்கரையோரமாக ஒரு மெல்லிய கூடு போல மெல்லிய புள்ளிகளாக கடற்கரையோரமாக சிதறி இருக்கிற ஒரு சமூகம். அவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் வந்து ஒரு வாக்கு வங்கி இல்லை. இந்தியாவுடைய பல்வேறு சிந்தனைகள் வந்து வாக்கு வங்கி அடிப்படையில் தான் இருக்கே ஒழிய வாக்கு வங்கி அடிப்படையில் தான் இருக்கு. ஆனால் இவர்கள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் வந்து எதிரி நன்றாக உணர்ந்திருக்கிறார். 300-க்கும் அதிகமான இந்திய மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை சுட்டிருக்கு. இது இலங்கை கடற்படை சுடவில்லை. இது வந்து பாகிஸ்தான் அடிப்படையில் தூண்டுதல் பேர்னா இந்த சூடுதல் நடக்கும். இந்திய மீனவர்களை விரக்கி இட வைத்தார். இந்திய மீனவர்களை இந்திய அரசாங்கத்தில் நம்பிக்கை இழக்க வைத்தால் அவர்கள் கூட செயல்பட முடியும் என்றது வந்து இதில் உணர்ந்திருக்கிறார். இந்த 300-க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை வந்து இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படை கொண்டு கொண்டிருந்த தருணங்களில் எல்லாம் இந்தியா வந்து இலங்கை கடற்படையை பலப்படுத்திக் கொண்டே இருந்தது. இது எனக்கு புரியவில்லை. இது எந்த வகையில் இந்தியாவுடைய நலனுக்கு சாதகமானது என்ற கேள்வியை நான் முன்னுக்கு வைக்கிறேன். இதை நான் மாற்று மொழியில் முன்னுக்கு வைக்கிறேன். இந்த கேள்வியை நான் முன்னுக்கு வைக்கிறேன். இந்த விரக்தியடைந்த மீனவர்கள் வந்து இந்தியாவால் தங்களை பாதுகாக்க முடியாது என்ற நிலைக்கு ஓரளவு வந்துவிட்டார்கள் என்ற கருத்து இருக்கு. இதைத்தான் எதிரி எதிர்பார்க்கு. இதை எதிர்பார்த்தால் இந்த துப்பாக்கி சூடு நடக்கிறது. நான் வந்து இந்தியாவுடைய நண்பன் என்ற முறையில் நான் வந்து இலங்கை தமிழர்களை கூட நீங்க மறந்து நான் வந்து வலியுறுத்துகிறேன். இந்திய மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படையை பலப்படுத்துறதை நிறுத்துங்கள். இந்திய இந்த 300க்கு மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட தொடர்பான ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதன் பின்னணியில் உள்ள சூழ்ச்சி என்ன என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு, இந்தியா ஒரு 300 மீனவர்கள் தொடர்ந்து சுடப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்தியா தன்னை ஒரு பிரதேச வல்லரசு என்று சொல்றதுக்கு எந்த அர்த்தம் இருக்கு என்று நான் கேட்க விரும்புகிறேன். இந்தியாவில் நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய நலன்களை நீங்கள் காப்பாற்றுங்கள். இந்தியாவில் நான் கேட்க விரும்புகிறது, மீனவர்கள் வந்து இலங்கை அனுபவம் நன்றாக சொல்லுவது, மீனவர்கள் வந்து தமிழ் மீனவர்களாக இருந்தால், கேரள மீனவர்களாக இருந்தால், தெலுங்கு மீனவர்களாக இருந்தால், மராத்தி மீனவர்களாக இருந்தால், பங்காளி மீனவர்களாக இருந்தால், அவர்கள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அவர்களுடைய சமூக பொருளாதார அரசியல் நலன்களை நீங்கள் பேணாவிட்டால் இந்தியாவை நீங்கள் பேண முடியாதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவுடைய வெளியுறவு கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்றதை வந்து நான் தீர்மானிக்கிறேன். ஆனா நான் சொல்ல விரும்புகிறது, இந்தியா வந்து தன்னுடைய வெளியுறவு கொள்ளை தொடர்பா பாகிஸ்தானுடைய தொடர்பான தன்னுடைய கொள்கையுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய ஒரு நீடிப்பை வந்து ஏனைய தென்னாசிய நாடுகளோடு தொடர்பான வெளியுறவு கொள்கையை வைத்திருக்க கூடாது. பட் பாகிஸ்தானை கையாள உருவாக்கப்பட்ட அமைப்புகளை வந்து ரோ போன்ற பல்வேறு அமைப்புகளை பாகிஸ்தானை கையாள்றதற்கான அந்த அமைப்புகளை வந்து ஏனைய பகுதிகளை கையாள்றதுக்கான அமைப்பை பயன்படுத்துறதுல வந்து நிறைய நெருக்கடி இருக்கு. அது என்னால் உணர முடியுது. எனவே பாகிஸ்தானை தவிர்ந்த ஏனைய தென்னாசிய நாடுகள் கூட இந்தியா வந்து தன்னுடைய வெளிவிவகார கொள்கையையும் வெளிவிவகார அமைச்சின் அமைப்புகளையும் தன்னுடைய உளவுத்துறையும் வந்து மீளமைக்க வேண்டும் என்ற கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இது வந்து இந்தியாவுடைய நலன்கள் தொடர்பாக மிக முக்கியமானது. ஏ இவர்கள் வந்து அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் வெளிவிவகாரத்துறை அதிகாரிகளோ உளவுத்துறையோ அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படாததன் விளைவுகள் வந்து மிகவும் பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டது. இலங்கையில் பிகேப் டைமில் ஏற்பட்ட தமிழர்களுக்கு எதிரான தமிழர்களோட மோதல் உட்பட பல்வேறு விளைவுகள் நான் சந்தேகப்படுகிறேன். இந்த வெளிவார கொள்கை வந்து மற்ற வெளிவார கொள்கை அமுலாக்கிற அமைப்புகளும் உளவுத்துறையும் வந்து பாகிஸ்தானுடைய எக்ஸ்டென்ஷனாக இல்லாமல் தனி அமைப்பாக மாற்றியமைக்கப்படும் என்றால் இந்த பம்பாய் குண்டுவெடிப்பு போன்ற பல்வேறு இன்ஃபில்ட்ரேஷனை வந்து ஊடுருவலை வந்து தடுக்கிற வல்லமை அவர்கள் பெறுவார். நேபாளத்திலேயோ பங்களாதேசத்திலேயோ இலங்கையில் தமிழர்களை போன்று இருக்கிற தொப்புட்கொடி உறவுகளை, இந்தியாவின் தொப்புட்கொடி உறவுகளை, இந்தியாவுடைய நிரந்தரமான நண்பர்களை அடிப்படையாக முதன்மைப்படுத்துகிற அடிப்படையில் இந்த வெளிவிவகார கொள்கை வந்து மாற்றியமைக்கப்படும் என்றால் இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற இந்த ஊடுருவல்களை வந்து தடுத்து நிறுத்த முடியும். மாத்திமம் இன்டர்வியூல நான் வலியுறுத்த இன்னொரு விஷயம், இந்தியாவுடைய எதிரிகளுக்கு எதிரான போராட்டத்தில் விடுதலை புலிகள் வந்து முன்னிலைப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். குறிப்பாக தங்களுக்கு கிடைக்கிற உளவுத்துறை சார்ந்த தகவல்களை இந்தியாவின் நலன் கருதி அவர்கள் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அண்மையில் வந்து பாகிஸ்தானிய உளவுத்துறை அதிகாரியை வந்து பாகிஸ்தானிய உளவுத்துறையை சார்ந்தவர்கள் பலர் இன்றைக்கு ராஜதந்திரிகளாக இலங்கையிலும் பங்களாதேஷிலும் நேபாளத்திலும் பணிபுரிகிறார். இது வந்து இலங்கை தொடர்பாகவோ அல்லது பங்களாதேஷ் தொடர்பாக நேபாளம் தொடர்பாகவோ அல்ல, இந்தியா தொடர்பாக அவர்கள் பணிபுரிகிறார். அண்மையில் வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரி ராஜேந்திரியா பணியாற்ற உளவுத்துறை அதிகாரியுடைய ஒரு பாகன் தொடரணி வந்து தாக்கப்பட்டிருக்கு கோலத்தில். பாகிஸ்தான் வந்து இந்திய உளவுத்துறையை குற்றம் சாட்டுது, இலங்கை வந்து விடுதலை புலிகளை குற்றம் சாட்டுது. இவை வந்து எப்படி இருந்து இது என்ன நடந்தான் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்ட எங்களுக்கு தெளிவாக இருந்தால் இந்தியாவுடைய நலன்களும் இலங்கை தமிழர்கள் நலன்களும் வந்து பிணைந்திருக்கு வந்திருக்கிறது. இந்தியாவுடைய நலன்களுக்கு எதிராக இலங்கை தமிழருக்கு முடியவில்லை. அதே போல இலங்கை தமிழர்களுடைய ஆதரவு வந்து இந்தியாவுக்கு தன்னுடைய நலன்களை பாதுகாக்கிறது தொடர்பாக அவசியப்படுகிறது என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்தியாவுடைய நலன்களுக்காக இலங்கை தமிழர்களும் இலங்கை தமிழர்களுடைய நலன்களுக்காக இந்தியாவும் செயல்படுகிற ஒரு பொற்காலம் உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இலங்கையில புரிந்த யுத்தம் வந்து இந்தியாவுடைய நலன்களுக்கு எதிரானது. சீன பாகிஸ்தானிய உளவுத்துறைகள் வந்து உளவுத்துறைகளுடைய சிங்கள நண்பர்களுடைய கருத்தின்படி இந்தியா இந்த இலங்கை தமிழர்களை ஒடுக்கிற இந்த அழுக்கு யுத்தத்தை இந்தியாவை கொண்டு நடத்திவிட்டு அவர்களை உதைத்து வெளியாக தள்ளுவது தான் இவர்களுடைய கொள்கையாயிருக்கு. சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இதைத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளை இந்தியாவில் அழிக்க முடியாதுன்ற விடுதலை புலிகள் சர்வதேச மயப்பட்ட ஒரு போராளி குழு. அவர்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளை இந்தியாவில் அழிக்க இயலாது. ஆனால் விடுதலை புலிகளை இலங்கை தமிழர்களையும் இந்தியா தன்னுடைய எதிரிகளாக தன்னுடைய ஒரு எதிரிகளாக மாற்றிவிட முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த அடிப்படையில் தான் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியாவை பயன்படுத்துகிறது என்ற கொள்கை வந்து வகுக்கப்பட்டது. இந்த கொள்கையை அமலாக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறது வந்து இந்தியா ஆயுதம் தராவிட்டால் அவர்கள் ஆயுதம் கொடுக்கிறார், சீனாவும் பாகிஸ்தானும் ஆயுதம் கொடுக்கிறார். இது வந்து இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு உத்தி தான். இந்தியாவிட ஆயுதத்தை வாங்கி கொண்டு இந்தியாவுடைய எதிரியாக இருக்கிறதும் சரிதான், சீனாவிட பாகிஸ்தான ஆயுதத்தை வாங்கி கொண்டு இந்தியாவுடைய எதிரியாக இருக்கிறதும் சரிதான். ரெண்டும் வந்து இந்தியாவிட ஆயுதம் வாங்கி கொண்டு இந்தியாவுடைய எதிரியாக இருக்கிறதுல வந்து இந்தியாவுக்கு சில பின்னடைவு வருது. ஏனென்றால் இந்த தொடர்புகளை கூட பாகிஸ்தானிய சீன உளவாளிகள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் அமெரிக்கா நான் நிறைய மேல்நாடுகளின் அமைச்சர்களோட ராஜ்யங்களோட நிறைய பேசியிருப்பேன். எல்லா நாடுகளும் என்ன நினைக்கிறாங்க, இலங்கை தமிழர்கள் வந்து இலங்கையோட வந்து இலங்கை கீழே சமரசப்பட்டு முழுமையா இந்தியாவுக்கு எதிராக ஒரு தலைமை இலங்கை மாற வேண்டும். இப்ப இலங்கை வந்து பாகிஸ்தானை கொண்டு வந்து இலங்கை தமிழர்களை தோக்கடிச்சா இலங்கை தமிழர்கள் வந்து இந்தியாவுடைய எதிரிகளா மாறமா? இலங்கையால இலங்கை தமிழர்கள் தோற்கடிக்கிற வல்லமை இலங்கைக்கு இல்லை. இந்தியாவை கொண்டு வந்து இலங்கை தமிழர்களை தோற்கடித்தா அவர்கள் வந்து தோற்று போனவர்கள் வந்து இலங்கையோடு சேர்ந்து இந்தியாவோட எதிரியாக மாறுவார்கள் என்ற கருத்தை அவர்களுக்கு இருக்கு. அது வந்து குறிப்பாக வந்து பிரேமதாசாட காலத்தில் வந்து ஓரளவுக்கு அந்த நிலையை உருவாக்கினார். இந்தியாவுக்கு எதிராக வந்து சிங்களவர்களும் தமிழர்களும் இந்தியாவால் தாக்கப்பட்ட ஐபிகே யுத்தத்துக்கு பிறகு இலங்கை தமிழர்களும் சிங்களவர்களும் வந்து இந்த ஐபிகே வெளியேற்றுவது தொடர்பாக ஒன்றுபட்டது. நீங்கள் அத்தகைய ஒரு ஒன்றுபடுதலை ஏற்படுத்தி இலங்கை முழுவதையும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தளமாக பயன்படுத்துகிற ஒரு போக்கு இருக்கு. அத்தகைய ஒரு சூழல் வரையில ராமேஸ்வரத்துல ஒரு 400-500 மீனவர்கள் சுடப்பட்டிருப்பார்கள். அப்ப தமிழக மீனவர்கள் வந்து எங்க இலங்கையோட தமிழக மீனவர்கள் இருக்கும் மீனவர்கள் வந்து இந்தியாவில் விரக்தி அடைந்திருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் கிடைக்கும். இந்தியாவை டிஸ்டபிளைஸ் பண்ண சொல்றோம், பெரிய நெட்வொர்க் கிடைக்கும். இது வந்து இங்க மட்டும் இடம்பெற இந்த கரிவரம் எல்லா இடங்களிலும் வந்து இத்தகைய ஆபத்திற்கு நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழக மீனவர்களுடைய நலன்களை மட்டுமல்ல, இந்தியா மீனவர்களுடைய நலன்களை பாதுகாக்காம இந்தியாவை பாதுகாக்க முடியாது. கேள்வி இலக்கு பகன்.